நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர், மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர், மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
கிருபாய நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் கேள்வி பதில்களுக்குரிய ஒரு சத்சங்கமாக அமைய உள்ளது. அதற்குரிய காரணம் பல கேள்விகள் நேற்றிலிருந்து இன்று வரை கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அவற்றில் முடிந்தவற்றுக்கு பாபாஜியின் அருளினால் அவருடன் சேர்ந்து விடை காண்போம். ஆனால் சில கேள்விகள் மற்ற கேள்விகளுடன் இயைந்து காணப்படுகின்றது. ஆகவே முழுமையாக நாங்கள் விடை காணலாம் என்று அந்த கேள்வியை கேட்ட சாதகர்களுக்கு அறிவிக்கின்றேன். முதலாவது கேள்வி முதலும் வந்த கேள்விதான், ஆனால் ஒரு சிறிய கோணத்தில் வந்திருக்கின்றது, வித்தியாசமான கோணத்தில். பாபாஜி எங்களுடன் பயணிக்கின்றார், அதை நாங்கள் உணர்வு நிலையில் அறிவோம். எங்களுடைய பயிற்சி மூலம் அதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். அவருடைய கேள்வி என்னவென்றால், அதை நாங்கள் விட்டு விட்டுத்தான் அறிகின்றோம், தொடர்ச்சியாக ஏன் அறிய முடியவில்லை, அதை அறிவதற்கு ஏதாவது உபாயம் உண்டா? அதுதான் அந்த கேள்வி. அந்த சாதகரின் கேள்வி அவருடைய ஆர்வத்தை காட்டுகின்றது, அவருடைய பாபாஜியின் உணர்வையும் காட்டுகின்றது. ஆனால் அது ஒரு சிறிய நேரத்துக்குத்தான் தக்கி நிற்கின்றது. அதை கூடிய நேரத்திற்கு தக்க வைப்பதப்படி, அல்லது கூடிய நேரத்திற்கு அதை தொடர்ச்சியாக கிடைக்கப்படி செய்வது எப்படி என்பது அவருடைய கேள்வி. இதற்கு நான் கொடுக்கும் விளக்கம் என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் ஒரு கொடுத்த விளக்கம்தான் பரம்பொருளை காட்டி, சூரியன் உதிக்கின்றது, சூரியன் உலகில் இருக்கின்றது, ஆனால் ஒரு குருடனுக்கு அது தெரிவதில்லை என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஏனென்றால் அவனுக்கு கண் தெரிவதில்லை. கண் தெரியவில்லை என்றால் அவனுக்கு சூரியனை பார்க்க முடியாது. ஆனால் சூரியன் இருப்பது இல்லை என்றாகாது. அதே போல்தான் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, பாபாஜி எங்களுடன் பயணம் செய்கின்றார் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சாதனை செய்யலாம், சாதனை செய்யாமல் விடலாம், பாபாஜி உங்களுடன் பயணிப்பது என்பது உண்மை. ஏனென்றால் நீங்கள் கிரியா சாதகர்களாய் அவருடைய கிரியா யோக தீட்சை பெற்றவர்கள், சாதகர்கள். ஆகவே நீங்கள் அதை பயிற்சி செய்தாலும் சரி, பயிற்சி செய்யாவிட்டாலும் சரி, பாபாஜியின் பயணம் ரத்து செய்யப்பட மாட்டாது. ஆனால் உங்களால் உணர முடியாது, எங்களால் உணர முடியாது. பயிற்சியை முழுமையாக செய்து கொண்டு போகாவிட்டால் நாங்கள் பகல் குருடர்கள். ஆகவேதான் அந்த உபமானம் நன்றாக பொருந்துகின்றது. சூரியன் இருப்பது உண்மை, ஆனால் குருடனுக்கு அந்த சூரியன் தெரிவதில்லை. அதற்கு காரணம் அவனுடைய கண் பார்வை அவனுக்கு இல்லை. அதேபோல் நாங்கள் பெரும்பாலானவர்கள் இந்த உலகத்தில் குருடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விழிப்புணர்வுக்கு வருவதில்லை. ஆகவே கிரியா யோகத்தில் சாதனை மூலம் அந்த விழிப்புணர்வை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கும் போது உங்களுக்கு விட்டு விட்டு கிடைக்கும் பாபாஜியின் தொடர்பு அனுபவம் நிச்சயமாக தொடர்ச்சியாக கிடைக்கத் தொடங்கும். எல்லாம் உங்கள் கையில்தான். நீங்கள்தான் அதை பயிற்சி மூலம் அதை வெல்ல வேண்டும். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இந்த அனுபவத்தை தரவல்லது பாபாஜியே தவிர நீங்கள் காசு கொடுத்து வேண்ட முடியாது. நீங்கள் பயிற்சி செய்தால் கூட பாபாஜியாய் அந்த உணர்வு நிலையை உங்களுக்கு ஊட்டினால்தான் நீங்கள் அதை அறியலாமே தவிர, நீங்கள் 100% பயிற்சி செய்தால் கூட சில வேளை அறியாமல் இருந்தீர்கள் என்றால் அதற்கு சில மாயைகள் தடையாக இருக்கின்றது என்பதுதான் அங்கு உண்மை. ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் எல்லா கோணத்திலேயும் சரியாக செய்யும் போதுதான் அந்த தொடர்ச்சி நிலை உருவாகும். ஆகவே சிலர் சொல்லுகின்றார்கள், தாங்கள் அந்த உணர்வு நிலையை பெரும்பாலும் அடைகின்றோம் என்று, ஆனால் என்னால் அந்த தொடர்ச்சியான உணர்வு நிலைக்கு கிட்டவும் செல்லவில்லை, அது இருக்குமா கிடைக்குமா என்பது ஏக்கமாக இருக்கின்றது என்பது அந்த என்பருடைய கேள்வி. சாதனை சாதனை சாதனை, அதன் மூலம்தான் அதை நீங்கள் வெல்லலாம். அதுவும் உங்களுடைய சாதனை மூலம் நீங்கள் பாபாஜியை குளிர்விக்க அவர் அந்த நிலையை உங்களுக்கு நல்குவார். நீங்கள் ஆகவே அந்த நிலையை பாபாஜியிடமிருந்து எட்டி பிடித்து விட முடியாது. பாபாஜியாய் அந்த உணர்வு நிலையை உங்களுக்கு தர வேண்டும். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பாபாஜியின் உணர்வு நிலை எங்களுக்கு பகுதி பகுதியாகத்தான் கிடைத்து கொண்டு போகின்றது, முழுமையாக கிடைக்கவில்லை ஐயா. அந்த நிலையை நாங்கள் தொடர்ச்சியாக பெறுவதற்கும் முழுமையாக பெறுவதற்கும் என்ன வழி என்பது அவருடைய கேள்வி. அதற்குரிய பதிலை இங்கு சைவ சித்தாந்தத்தை முன்வைத்து கிரியா யோகத்திலே முன்வைத்து உங்களுக்கு அளித்திருக்கின்றேன். ஆகவே தொடர்ச்சியான பயிற்சி செய்யுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் அந்த பயிற்சியை செய்கின்றீர்கள். ஆகவே குடும்ப வாழ்க்கையை விட்டு விலத்தவும் தேவை இல்லை என்பதையும் இங்கு ஊர்ஜிதம் செய்கின்றேன். ஆகவே பயிற்சி செய்யுங்கள், உங்களுக்கு அந்த நிலை கிடைக்கும். அது சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி குருவினால்தான் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமே தவிர நீங்கள் உங்களுடைய முயற்சியால் பெற முடியாது. ஆனால் சாதனையால் பாபாஜி அது உங்களுக்கு தரக்கூடிய நிலையில் உங்களுடைய சாதனைகள் அமைய வேண்டும். அது அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். அடுத்த கேள்வி ஒன்று வந்தது, நவத்துவாரங்கள் அதனுடைய செயற்பாடுகள் பற்றி நீங்கள் ஒரு சத்சங்கத்தில் கூறியிருந்தீர்கள். அது இறப்பை வைத்து கூறியிருந்தீர்கள். அதை பற்றி மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுமா என்பது அந்த அன்பருடைய கேள்வி. நவத்துவாரங்கள் எங்களுடைய உடலில் இருக்கும் நவத்துவாரங்கள் தான், பிண்டத்தில் இருக்கும் நவத்துவாரங்கள் தான் அண்டத்தில் இருக்கும் கிரகங்கள், 9 கிரகங்கள். ஆகவே ஒரு பிள்ளை பிறக்கும் போது இந்த நவத்துவாரங்களும் செயல்பாட்டுக்கு வருகின்றது. பிண்டத்தில் எங்கிருந்து அந்த செயல்பாடு வருகின்றது, அண்டத்தில் இருந்து வந்திருக்கின்றது பிண்டத்திற்கு. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய உலகியல் வாழ்க்கை முறை, ஆன்மீக வாழ்க்கை முறை இவற்றை வைத்துத்தான் அந்த நவத்துவாரங்களின் செயல்பாடுகள் அமைகின்றன உடலில். அந்த செயல்பாடுகளுக்கு இணங்கத்தான் அந்த செயல்பாடுகளைத்தான் இந்த நவகோள்கள், நீங்கள் சாதகம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், நவகோள்களின் இயக்கத்தில் அந்த நவத்துவாரங்கள் இயங்குகின்றன. ஆகவே என்னுடைய குரு சுவாமி ராம் அவர்கள் இவற்றில் தன்னுடைய அனுபவத்தை எங்களுக்கு தரும்போது சாதகர்களுக்கு, இந்த நவகோள்கள் கிரியா யோகத்தில் நீங்கள் ஒரு நிலையை அடைந்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்துடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது சாதனையால் இந்த நவகோள்கள் எல்லாம் உங்களுக்குள் அடக்கம் என்று சொல்லுவார். அதற்கு மேலாக சொல்லுவார், உங்களுடைய சாதகங்கள் கூட எழுதியபடி தொழிற்படாது என்று சொல்லுவார். அதற்குரிய காரணம், நீங்கள் பாபாஜியின் கிரியா யோகா பயிற்சியில் 5 உடல் உறைகளுக்கான பயிற்சியை நீங்கள் செய்து கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நிலையில் பிரபஞ்சத்துடன் ஒரு தொடசல் உங்களுடைய ஆன்மாவுக்கு கிடைக்கும். அந்த தொடர்பு வந்தவுடன் நவகோள்கள் உங்களுக்கு அடக்கம் என்று சொல்வார். அது ஒரு சுருக்கமான அவர் சொன்ன கருத்து. அதற்குரிய முழு முழு காரணங்களுமே அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில், நவகோள்களின் இயக்கம்தான் உங்களுடைய 9 துவாரங்களும். ஆகவே அந்த 9 துவாரங்களில் நடைபெறும் விடயங்கள் நவகோள்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. நீங்கள் இந்த நிலையை அடைந்ததும் அண்டம் பிண்டம் ரெண்டுக்கும் இடையில் இருக்கும் தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்தியதும் அந்த நவகோள்கள் முழுக்க உங்களுடைய பிண்டத்தில் நீங்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன செய்கின்றீர்களோ, அதை இயக்குவதற்கு என்னென்ன செய்கின்றீர்களோ, ஆகவே அந்த கோள்களின் ஆதிக்கம் உங்களுடைய உடலில் இருக்காது என்பதுதான் அவருடைய கருத்து. அதற்கு பயிற்சி தேவை. ஆகவே இந்த நவ கோள்களும் நவ கிரகங்களும் எப்படி அமைந்திருக்கின்றது என்று இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அப்படி ஒரு விடையை கொடுக்கின்றேன். அவர் என்னத்தை முன்வைத்து கேட்டாரோ தெரியவில்லை, நவ துவாரங்களை பற்றி சொல்லும்படி கேட்டார். ஆகவே அதற்குரிய பதில், ஆனால் அதற்கு முதல் அந்த நவதுவாரங்களை பற்றி சொன்ன பதில், உங்களுடைய இறப்பின் பின்னால் நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் மற்றைய தேகத்தில் இருந்து சென்ற பின் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள், அது ஒருவருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். இருப்பினும் இங்கு இருப்பவர்கள் உங்களுடைய உடல் இறந்த பின் அந்த உடலில் எந்த பொறியலால் உங்களுடைய ஆன்மா வெளியேறியது என்பதை அவர்கள் பார்த்து அறிய முடியும் அவர்கள் விரும்பினால். அந்த உடலில் இருந்து ஆன்மா பிரிந்தவுடன் அந்த ஆன்மா அந்த உடலில் இருந்து எந்த நவ துவாரத்தில் எந்த துவாரத்திற்கால் துவாரத்தினால் அது வெளியேறியது என்பதை ஓரளவு கண்டறியலாம். உலகியலில் இருப்பவர்கள் கண்டறியலாம், ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் அதைவிட கூடுதலாக கண்டறியலாம். ஆகவே அவர்களுடைய இறப்பு முடிந்த பின் அந்த ஆன்மா எந்த துவாரத்திற்கால் துவாரத்தினால் அது வெளியேறியது என்பதை அறிந்து அந்த ஆன்மாவின் இந்த உலகியல் வாழ்க்கை எவ்வளவு தூரம் ஆன்மீகத்தில் இருந்ததா, உலகியலில் இருந்ததா, நன்றாக இருந்ததா, கெட்டதாக இருந்ததா என்று பல விடயங்களை உயிருடன் இருக்கும் அவருடைய குடும்பத்தினர் அறிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் நவத்துவாரங்களை பற்றி நான் உங்களுக்கு இன்று தரும் கருத்து. மூன்றாவது கேள்விக்கு செல்வோம். மூன்றாவது கேள்வி ஒரு குடும்பத்திலிருந்து வந்த கேள்வி. இது இந்த முறை ஒரு வித்தியாசமான கோணத்தில் வந்திருக்கின்றது. அதை பற்றியும் சிறிது சிந்திப்போம். ஏனென்றால் சாதகர்கள் எல்லோரும் தங்களுக்கு இருக்கும் குடும்ப பிரச்சனைகளையும் குடும்ப விடயங்களையும் சாதனையின் போது அது ஒரு தரங்களாக இருக்கக்கூடாது என்றால் அதற்குரிய விடைகளையும் சிறிது சிறிதாக அறிய வேண்டும். அந்த அன்பரின் கேள்வி என்னுடையதென்று சொல்லுவது அவர் தன்னுடையதையும் தன்னுடைய மனைவியையும் சேர்த்து, எங்களுடைய சொற்களை எங்களுடைய பிள்ளைகள் கேட்கின்றார்கள் இல்லை, சிறு பிள்ளையிலிருந்து கிரியா பிள்ளையாகத்தான் வளர்ந்து வந்தார்கள், இப்போது அவர்கள் வாலிப வயதுக்கு கிட்ட இருக்கின்றார்கள், ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய இயக்கத்தில் இருக்கின்றார்கள், நாங்கள் சொல்லி பார்க்கின்றோம், ஆனால் அதை கேட்பதாக தெரியவில்லை ஐயா, பாபாஜியை தொடருங்கள், பாபாஜி இந்த விடயங்களை செய்யுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அதை தங்களுக்கு விருப்பமான நேரத்தில் செய்கின்றார்களே தவிர நாங்கள் கேட்கும் போது செய்கின்றார்கள் இல்லை. ஆகவே எங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏன் இப்படி நடக்கின்றார்கள், சிறு வயதிலிருந்து பாபாஜியின் குழந்தைகளாகத்தானே எங்களுடன் சேர்ந்து பயணித்தார்கள் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. ஒரு தப்புமே இல்லை, இதை முதல் சைவ சித்தாந்தத்தில் இருந்து விளங்கப்படுத்துகின்றேன், சைவ சித்தாந்தத்தில் சொன்ன கருத்தில் இருந்து தருகின்றேன் உங்களுக்கு. அது சைவ சித்தாந்தத்தை படித்த பின் தான் அது முழுமையாக விளங்கியது. சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கின்றது, எல்லா இயக்கமும் பரம்பொருள்தான், நான் என்னையே எடுத்துக்கொள்கின்றேன், எல்லா இயக்கமும் பரம்பொருள்தான் எங்களுடைய கிரியா யோகத்தில் எல்லா இயக்கமும் பாபாஜி தான் என்று எங்களுக்கு எனக்கு முழுமையாக தெரியும் வரையும் எல்லாம் நான் தான் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஒரு வயது வந்து அந்த விடயம் எனக்கு கிடைக்கும் வரைக்கும் அதுதான் உண்மை. எங்களுக்கு இந்த தனு கரண புவன பூவங்கள் மூலம் இந்த உலகத்தில் எங்களுடைய ஆன்மாவை இந்த உடலில் புகுத்தி இந்த உடலில் வாழ வைத்து எங்களுடைய வினைகளை கழித்து மேலும் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் வரையும் பிறவியலை எடுத்து கொண்டு போவதற்குரிய விடயங்களை கடவுள் செய்திருக்கின்றார். அது சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த துவக்கத்தில் இருந்தே கடவுள்தான் எல்லாம் செய்கின்றார் என்று ஓரளவு விளங்கி இருந்து கூட நாங்கள் கடவுள்தான் அதை எங்களுக்கு செய்கின்றார் என்று நான் பெற்றோர்களை இங்கு சொல்லுகின்றேன் இன்னும் நாங்கள் முழுமையாக ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த பரம்பொருளே இவ்வளவும் செய்கின்றார் என்ற விடயம் முழுக்க முழுக்க உண்மையான விடயமாக இருந்தாலும் எங்களால் அது எங்களுக்கு விளங்கி இருந்தாலும் முழுமையாக நாங்கள் இன்னும் 100% பரம்பொருள் தான் செய்கின்றார் என்று இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்ப அந்த பரம்பொருள் உண்மையான செய்த விடயங்களையே எங்களால் ஒத்துக்கொள்ள போகாத போது உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள்தான் அவர்களுக்கு அந்த உடலை ஏற்படுத்தினீர்கள் இறை அருளால். ஆகவே அந்த பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள். ஆனால் உங்களோட பிள்ளைகள் நீங்கள் சொல்வது எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளவு மடமைத்தனம். இந்த பரம்பொருளையே நீங்கள் கேட்கின்றீர்கள் இல்லை பெற்றோர்களே. விஷயம் தெரிஞ்சும் நீங்கள் அதை எடுக்கின்றீர்கள் இல்லை. ஏன் இல்லை? அது தவறும் இல்லை. அதுதான் எங்களுடைய மாயா உலக வாழ்க்கை. என்றோ ஒரு நாளைக்கு நாங்கள் அதை எடுக்கத்தான் போகின்றோம். இது என்ன மாதிரி அமைகின்றதென்றால், ஒரு குழந்தைக்கு குழந்தை பருவம் இருக்கின்றது, வாலிப பருவம் இருக்கின்றது, குடும்ப பருவம் இருக்கின்றது, அதற்கு மேலே இறுதியாக முதுமை பருவம் இருக்கின்றது. ஒரு சாதாரண உலகியல் வாழ்க்கையில் குழந்தை பருவத்திலே வாழும் குழந்தை, அது நாங்களாகவும் அந்த பருவத்தை கடந்து வந்திருக்கின்றோம். இது எல்லாருக்கும் பொருந்தும். நாங்கள் அன்பை எங்களுடைய பெற்றோர்களிடமிருந்தும் குழந்தையாக இருக்கும்போது பெரும்பாலும் பெற்றோர்களிடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்து மாத்திரம்தான் எதிர்பார்க்கின்றோம். குழந்தைகள் எல்லோரும் பெற்றோர்களும் அந்த அன்பை கொடுக்கின்றோம் குழந்தைகளுக்கு. அவர்கள் வளர்ந்து கொண்டு வரும்போது வாலிபத்துக்கு வருகின்றார்கள். அந்த நிலைக்கு வரும்போது அவர்கள் அந்த அன்பை பெற்றோர்களிடமிருந்து மாத்திரமல்ல, சமுதாயத்திடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார்கள். அதுதான் வாழ்க்கை. அதற்கு பின் அந்த சமுதாயத்தில் இருந்து எதிர்பார்த்த அன்பு அவர்கள் திருமணமாகும் போது மனைவி மூலம் கணவனுக்கும் கணவன் மூலம் மனைவிக்கும் கிடைக்க தொடங்குகின்றது. அப்போது அந்த அன்பை அவர்கள் அந்த மனைவியிடமோ கணவனிடமோ எதிர்பார்க்கின்றார்கள். மற்றதொன்றும் அவர்களுக்கு புரியாது. ஆனால் அவர்களுக்கென்று குழந்தை பிறக்க தொடங்கியதும் அவர்களுடைய நிலைப்பாடு மாறுகின்றது. அப்போதுதான் அவர்கள் பெற்றோர்களிடமிருந்து எதிர்பார்த்த அன்பு அவ்வளவு நாளும் சமுதாயத்திடமிருந்து எதிர்பார்த்த அன்பு எல்லாம் மாறி அவர்கள் அன்பு என்பதை குழந்தைகளிடம் காட்டத் தொடங்குகின்றார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளிடம் காட்டத் தொடங்கிய அன்பு விரிந்து வயது போக போக தங்களுடைய பெற்றோர்கள் சமுதாயத்திடம் காட்டும் அன்பாக மாறுகின்றது. அதை சைவ சித்தாந்தம் அழகாக அன்பு அருளாக மாறுகின்றது என்று சொல்கின்றது. திருக்குறளிலும் அதைத்தான் இல்லறவியல் துறவறவியல் என்று பிரிக்கின்றார்கள். ஆகவே அந்த அன்பு மீண்டும் சமுதாயத்திற்கும் பெற்றோர்களுக்கும் செல்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன நினைக்கின்றோம் என்றால், அந்த 4வது நிலையில்தான் அந்த குழந்தைகள் அந்த அன்பை உங்களுக்கு தருவார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க தவறி, 1வது நிலையில் அவர்கள் அறியா பருவத்தில் அன்பை தந்ததை நாங்கள் அதை வித்தியாசமாக அதை உணர்ந்து கொள்ளாது, வாலிப பருவத்திலேயும் குடும்ப பருவ ஏழியாக இருக்கின்ற ஆரம்ப குடும்ப பருவத்திலேயும் அது பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது எங்களுடைய தவறு. பிள்ளைகளுடைய தவறு அல்ல. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அனுபவப்பட தொடங்கினால்தான் அதை அவர்களால் திரும்ப கொடுக்க முடியும். நாங்கள் என்ன எதிர்பார்க்கின்றோம்? அவர்கள் அனுபவப்பட முதல் காயிலேயே அந்த அன்பு எங்களுக்கு கிடைத்து கொண்டு போக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அது ஒரு முட்டாள்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை சைவ சித்தாந்தத்தில் அருளாளர்கள் பல இடங்களிலும் அதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அன்பருடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த அன்பருக்கும் இதுதான் உலகத்தில் நடக்கும் நியதி. ஆகவே நாங்கள் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நாங்களும் பிழைவிட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் இன்று வரைக்கும் என்பதை ஆரம்பத்தில் சுட்டி காட்டினேன். குழந்தைகளுக்கு நாங்கள் வழிகாட்டியலாக இருந்து, நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அத்திவாரமாக இருந்து, அவர்கள் வளர்வதற்குரிய பொருள் உதவி செய்து, உடல் உதவி செய்து, கல்வி அறிவு கொடுத்து, அவர்களை வளர்த்து, அவர்களையும் ஒரு குடும்பத்தில் ஈடுபட வைத்து எங்களுடைய பணியை முடிக்கின்றோம். அந்த பணியை செவ்வனே நன்றாக செய்து முடிந்த பின் அதனுடைய விளைச்சலை நீங்கள் காணலாம். ஆனால் நாங்கள் அவர்கள் வளர்ந்து கொண்டு அந்த விளைச்சலுக்கு போக முதல் அவர்களை திட்டுகின்றோம், அவர்களுடைய சண்டை போடுகின்றோம். நான் யார் என்பது தெரியுமா? நீ அப்படி செய்தால் உனக்கு பணம் தர மாட்டேன், உன்னுடைய கல்வியை நிப்பாட்டி விடுவேன், அந்த உதவி செய்ய மாட்டேன், இந்த உதவி செய்ய மாட்டேன் என்று அந்த இளம் ஆன்மாக்களை நாங்கள் துன்புறுத்துவதை அறிய வேண்டும், கூடாது. அப்படி நீங்கள் செய்வது சரி என்று சொன்னால், நீங்கள் ஏன் இன்னும் பரம்பொருளை நினைக்க தொடங்கவில்லை? ஏன் பரம்பொருளுக்கு உங்களுடைய அன்பை இன்னும் கொடுக்க தொடங்கவில்லை? ஏன் ஒவ்வொரு விடயத்திலேயும் பரம்பொருள்தான் செய்கின்றது என்பதை நீங்கள் இன்னும் உணரவில்லை? அவர்தான் எங்களுக்கு அப்பா, அம்மா, கடவுள் எல்லாம். அதை நாங்கள் வார்த்தைகளில் ஒத்துக்கொள்ளுகின்றோம், செயலளவில் அதை செயலுக்கு கொண்டு வரவில்லை. ஏனென்றால் நாங்களும் இந்த உலகியலில் சுவித்து போயிருக்கின்றோம். அப்போ எங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சட்டமா? நாங்களும் கடவுளின் குழந்தைகள் தானே, நாங்கள் ஏன் கடவுளை அந்த இறுதி நாட்கள் வரை உணரப் போவதில்லை? அதற்குரிய காரணம், எங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் செய்யும் கடமைகளை செய்து கொண்டு போகின்றோம். ஆனால் இந்த விடயத்தில், பிள்ளைகளுடன் பழகும் விடயத்தில், பிள்ளைகளை வளர்த்து நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு தனி மனிதனாக இல்லாது சமுதாய மனிதனாக உருவாக்குவதில் நாங்கள் பிழை விட்டு விடக்கூடாது. கண்டிப்பு இருக்கலாம், அறிவுரைகள் கொடுக்கலாம், ஆனால் ஏன் அவர்கள் அதை சரியாக திருப்பித் தரவில்லை என்று கேட்டு அதற்காக வருத்தப்பட்டோ சில முடிவுகளை மாற்றுவது கூடாது. அப்படி நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து சில பெற்றோர்கள் மற்ற பெற்றோர்கள் நிற்கின்றார்கள், அந்த பெற்றோரின் பிள்ளைகள் அவர்களை கண்டவுடன் தலை குனிந்து நிற்கின்றார்கள், ஏன் என்னுடைய பிள்ளைகள் நிற்க முடியாது? அப்படியும் இந்த அன்பருடைய கேள்வி இருந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதற்குரிய காரணம், அந்த தலை குனிந்து நிற்கும் பிள்ளைகள் இரண்டு விதமாக அந்த தலையை குனிந்து கொண்டு நிற்கின்றார்கள் பெற்றோர்களுக்கு. ஆக உடல் சார்ந்த விஷயமாகத்தான் இருக்கும், உளம் சார்ந்த விஷயமாக இராது. என்னவோ இந்த பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகளாக பிறந்து விட்டோம், அவர்களுடைய அன்பை துண்டித்து விட்டால் எங்களுக்கு வாழ வழி இல்லாமல் போயிடும் என்பதற்காக தலை குனியலாம். அல்லது அந்த ஆத்மா பழைய பிறப்பில் இந்த விடயங்களை உணர்ந்த ஒரு ஆத்மாவாக வந்து இந்த பிறப்பில் அந்த அனுபவத்தை எடுக்க முதலே அந்த விளக்கத்தை அறிந்த ஆன்மாவாக இருந்தாலும் அந்த நிலை ஏற்படலாம். ஆனால் மிகவும் குறைந்த ஆன்மாக்களே அந்த நிலையில் வந்து பிறக்கும். ஆகவே இந்த குழந்தைகள் தலையை குனிந்து கொண்டு நிற்பது மூன்றாவது விடயமாக இருந்திடக்கூடாது. அதாவது ஒரு காய்ப்பழத்தை மரத்திலிருந்து பிடுங்கி அதை புகை போட்டு பழுக்க வைக்கலாம். பார்க்கும் உலகத்திற்கு அது பழுத்த மாம்பழம் மாதிரித்தான், பழுத்த பழம் மாதிரித்தான் தோன்றினாலும் அதை புகை போட்டு பழுக்க வைத்தவர்கள் பெற்றோர்கள். ஆகவே அது பழுத்த பின் அந்த பழம் ஒரு வெம்பல் பழமாக முடிந்துவிடும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவதானமாக இவற்றை செயல்படுத்த வேண்டும் குடும்பத்தில் என்று எனக்கு மனதுக்கு தெரிந்ததை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அதுதான் அந்த அன்பருக்கு கொடுக்கும் பதில். அடுத்த கேள்வி, ஆன்மா இல்லை, அடுத்த கேள்வி ஃபுட் டெடிக்கேஷன், அதாவது நாங்கள் கிரியா யோகத்தில் சங்கங்களில் பிரசாதம் என்று சொல்லக்கூடாது, சங்கங்களில் பாபாஜிக்கு வரும் உணவுகளை இறுதி பூசையின் இறுதியில் ஃபுட் டெடிக்கேஷன் என்று சொல்லப்படும் உணவு அர்ப்பணம் செய்து அதை மக்களுக்கு சாதகர்களுக்கு கொடுக்கின்றோம். அதை நான் பார்த்திருக்கின்றேன் ஐயா. அதையே நீங்கள் உண்ணும் போதும் ஒவ்வொரு முறையும் அதை செய்து உண்ணுங்கள் என்றும் சில சத்சங்கங்களில் நீங்கள் பழைய நாட்களில் சொல்லி இருக்கின்றீர்கள். ஆனால் புதிய நாட்களில் அது சொல்லி நான் கேள்விப்படவில்லை. ஆதலால் தான் இந்த கேள்வியை கொண்டு வருகின்றேன். அந்த ஃபுட் டெடிக்கேஷன் நீங்கள் செய்வது ஆக சங்கத்தில் மாத்திரமா, தனிப்பட்ட சாதகர்கள் புதிய சாதகர்களுக்கு அதை பற்றிய சிறிய விளக்கம் தர முடியுமா என்று கேட்கின்றார். அருமை, பாபாஜியின் புத்தகத்திலேயே பாபாஜி அதை சொல்லியிருக்கின்றார். சில சத்சங்கங்களில் அந்த பந்தியை வாச்சிருக்கின்றோம். ஆம் ஹரீம் குரோம் சுவாக சித்ராய் சித்ரகுப்தாய ஜமரூபிதாய ஓம் சத் சத்தோம் கிரிய பாபாஜி நமோ. இது உணவு அர்ப்பண மந்திரம். அது எல்லோருடைய கையிலும் இருக்கின்றது, சாதகர்களுடைய கையில். அதை டைப் பண்ணி பிரசுரித்திருக்கின்றேன். இல்லையென்று ஒருவரும் சொல்ல முடியாது. இல்லாவிட்டாலும் என்னுடன் தொடர்புக்கு வந்தால் தரலாம். அந்த மந்திரத்தை பாபாஜி எல்லோருக்கும் சொல்லுகின்றார். நீங்கள் உணவு உண்ண முன் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த உணர்வை அர்ப்பணம் செய்து விட்டு உண்ணுங்கள் என்று. அது ஒரு நல்ல ஒரு விடயம். கட்டாயம் பல தொடர்ந்து நீங்கள் அதை செய்ய வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இறைவன்தான் எல்லாம் செய்கின்றார் என்பதையே நினைத்து பார்ப்பதற்கு நேரம் இல்லாத இந்த உலகத்தில் அதை எப்படி செய்யப் போகின்றீர்கள்? ஆகவேதான் அதற்கு வெயிட் கொடுக்கவில்லை. இருப்பினும் இந்த அன்பர் சொன்னபடியால், அந்த அன்பருக்கு அந்த கேள்வியை பாபாஜி ஊட்டினபடியால், பாபாஜியின் விருப்பப்படி அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணவு உண்ணும் போது அந்த மந்திரத்தை சொல்லி உண்ணுங்கள். அதில் இருக்கும் தாய்ப்பரியம் என்ன? அது சாதாரண உணவாக சமைக்கப்பட்ட உணவு. அந்த மந்திரத்தை சொல்லி அதை அர்ப்பணம் செய்த பின் பாபாஜிக்கு அந்த உணவு நஞ்சாக இருந்தாலும் அமிர்தமாக மாறுகின்றது என்பதுதான் தாய்ப்பரியம். ஆகவே அந்த நிலையில் அந்த உணவு அர்ப்பணம் செய்த பின் அந்த உணவுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, பிரசாதம். ஆகவே அது முதல் சாதமாக, சாதாரண சாதமாக இருந்த உணவு பிரசாதமாக மாறுகின்றது. என்னத்தால் மாறுகின்றது? அது அந்த மந்திரத்தை, உணவு அர்ப்பண மந்திரத்தை சொல்லி பாபாஜிக்கு அதை படைத்தவுடன் மாறுகின்றது. அந்த நிலையில் கூட அந்த பிரசாதத்தை நாங்கள் சங்கத்தில் சாப்பிடும் போது கூட, இது சாதகர்களுடைய விழிப்புணர்வுக்காக இதை தொடர்கின்றேன், அது பாபாஜியின் பிரசாதமாக மாறி நாங்கள் சாப்பிடுகின்றோம் என்பதை உணரும் சாதகர்களே மிக குறைவு. ஏனென்றால் அந்த பிரசாதம் கைக்கு கிடைத்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர்களுடைய கேள்வி முழுத்தலையும் நானும் கேட்டிருக்கின்றேன். நானும் அப்படி கதைத்திருக்கின்றேன். ஒரு காலத்தில் கேள்வி முழுவதும், இந்த பிரசாதம் இன்று யார் செய்தது? நல்ல அருமையாக இருக்கின்றது, அதற்கு உப்பு சரியாக போட்டிருக்கின்றீர்கள் அல்லது கேரம் சரியாக இருக்கின்றது என்று சொல்லி சந்தோஷமாக அதை உண்கின்றார்கள். ஆனால் இந்தளவு சந்தோஷத்திற்கிடையிலும் இந்த உணவை எங்களுக்கு தந்தவன் பரம்பொருள்தான் என்று சிந்திப்பதற்கு ஒரு செகண்ட் கூட நாங்கள் நினைப்பதில்லை. அது பிழை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் சரியான பணியில் செல்ல வேண்டும். ஆகவே சிறிது சிறிதாக இந்த உணவு மாத்திரமல்ல, எல்லாமே பரம்பொருள் நாள்தான் நடக்கின்றது, எல்லாத்திற்கும் காரணம் அவனே என்று சிறிது சிறிதாக ஒவ்வொரு விடயத்திலையும் நீங்கள் சிந்திக்க தொடங்குவீர்களாக இருந்தால் உங்களுடைய சாதனை வலுவேறும். அந்த நிலையைத்தான் நீங்கள் நாட வேண்டும். ஆகவே பாபாஜியின் சாதனை, பாபாஜியின் உணர்வு நிலை, அவற்றை நீங்கள் சாதனை மூலம் பெற வேண்டும். அதற்கு நீங்கள் அவரை சிந்திக்க வேண்டும். அவருடைய மந்திரத்தை முடிந்தளவு தேவையான இடத்திலாவது நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். அவர்தான் எல்லாவற்றையும் நடத்துகின்றார். எனக்கும் நான் செய்வதற்கும் தொடர்பு இல்லை என்பதை சிறிது சிறிதாக உங்களுடைய பயிற்சியில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை வினாக்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜியின் உதவியுடன் காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்தில் கேட்கப்பட்ட நாலு பேர்களுக்கும் சிறப்பான விளக்கங்கள் தரப்பட்டது. இந்த விளக்கங்கள் மீண்டும் மீண்டும் எங்களது சாதனையை மெருகூட்டி அதை கூடுதலாக செய்வதற்கும் சாதனைகள் அதன் பலன்களை மென்மேலும் அடைவதற்கும் சிறந்த விளக்கமாக இருந்தது. அதில் முதலாவதாக அன்பர்கிட்ட கேள்விகளுக்கு பாபாஜி எங்களுடன் பயணிக்கின்றார் என்பதற்கு சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட கருத்தின்படி பாபாஜி பயணிக்கின்றார் என்ற உண்மையை, சூரியன் இருப்பது உண்மை ஆனால் குருடனுக்கு சூரியன் இருப்பது தெரியவில்லை என்ற உதாரணம் மூலம் மிகவும் சிறப்பாக விளக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது கேள்வி, நவத்துவாரங்கள். நவத்துவாரங்கள் பற்றிய விளக்கம் திரும்ப திரும்ப கேட்கும் போது சாதகருக்கு மிகவும் தெளிவாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அண்டம் பிண்டம் நவதுவாரங்கள் நவகோளலுக்குடைய தொடர்பு மிகவும் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்வி கிரியா குடும்பத்தை பற்றியது. அதற்கும் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட கருத்தின்படி பரம்பொருளான் எல்லாவற்றையும் செய்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளும் விதத்தை பற்றிய விளக்கம். எவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்களோ அவ்வாறு உங்களுக்குரிய விளக்கம் கிடைக்கும் என்பதற்கு மிகவும் சிறந்த பதில் கிடைக்கப்பட்டது. இறுதியாக நான்காவது கேள்விக்குரிய பதிலும் சிறப்பாக இருந்தது. உணவு அற்ப மந்திரம், அது எங்களுடைய போட்டிப்பாடல இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் என்றிலிருந்தாவது செய்ய தவறியவர்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதும் அதில் கிடைக்கின்ற பலன்களை அவர்களே உணர்வார்கள் என்று கூறிக்கொண்டு பாபாஜிக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். நன்றி பாபாஜிக்கே, நன்றி இரவனையா. அப்படியே இணைப்பில் மியூட்டில் இருங்கள். நன்றி உங்களுடைய சுருக்கத்திற்கு. இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களை இன்றைய சத்சங்கத்தில் மக்களுக்கு.
ஓம் கிரியா பாபா ஜினமோ,
ஓம் கிரியா பாபா ஜினமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
நல்ல அருமையான ஒரு சத்சங்கம். நம்ம எல்லாரும் உலகில தான் இருக்கிறோம், ஆன்மீகத்தை நோக்கி போறோம்ன்ற ஒரு எண்ணத்திலயும் இருக்கிறோம். ஆனா உண்மைதான் அது, எல்லாருக்கும் ஒரு மாற்று கருத்து தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள பலன் உண்டு. அந்த வகையில இன்னைக்கு பேசின ஒரு சத்சங்கம் வந்து யோகத்துக்கும் பொருந்தும், உலகிலுக்கும் பொருந்தும், குடும்பத்துக்கும் பொருந்தும். எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் ஆன்மீகம், எல்லாத்தையும் சேர்த்து அனுசரிச்சு நடந்து அதுல வெற்றி அடையிறது தான் ஆன்மீகம். எல்லாத்தையும் சேர்த்துதான் ஆன்மீகம், அதுல வெற்றி அடைகிறது தான் ஆன்மீகம். இது சைவ சித்தாந்தத்துல ரொம்ப நல்ல அழகா சொன்னாங்க. அந்த வகையில நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்மளால ஒரு விஷயம் கூட நிதானமா நடக்க முடியாது, அங்கேயே ஆன்மீகத்துல தோத்துருவோம், நம்ம ஆன்மீக பாதையை விட்டு விலகிடுவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வினைப்பயன். இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி வீண் போகுது அங்க, அதுக்கு நாமளே பொறுப்பாக வேண்டிய ஒரு இறைவன் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. ஏன்னா மனச கொடுத்திருக்காரு, அறிவை கொடுத்திருக்காரு. ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் அந்த நிலைப்பாடை கொடுத்திருக்காரு. அந்த நிலைப்பாட்டுல வந்து நம்ம ஏமாந்துடுறோம். அதுக்குத்தான் வந்து மகான்மார்கள் இப்படி எல்லாம் சில விஷயங்கள் நம்ம வந்து நல்வழிய பழைய வகுத்து கொடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம குடும்பத்துல இருக்கிற நம்ம சில விஷயங்களை வந்து சமயத்தில் தெரியாத போயிடும். ஒரு பந்த பாசத்தினால சில விஷயங்கள் செய்ய தவறிடுவோம், இல்ல உலகத்துல அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க நம்ம இப்படி இல்லையே என்ற ஒரு கட்டாயத்துல எல்லாருக்கும் உள்ள இயல்புதான் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அறிஞ்சு ஆன்மீகத்துல கூடிய அளவுக்கு விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து ஆணவ மனத்தை நம்மகிட்ட இருந்து நீக்கிட்டு ஆணவம் பிள்ளைகிட்ட மட்டும் இருக்குன்னு நினைக்காம நம்மகிட்டே ஆணவம் இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கி அவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து ஒரு நிதானம் வர்ற வழியும் அவங்க ஒரு செட்டார் அவங்களோட நல்ல ஒரு அந்த கஷ்ட நஷ்ட அனுபவப்படுற வழியும் நம்ம வந்து வளைஞ்சு கொடுத்து வாழ்க்கையில போறது மிக 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 இந்த காலகட்டத்துல ரொம்ப அவசியமானது. அந்த வகையில அந்த சத்சங்கத்துல பேசப்பட்ட விஷயமும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க சாரு. எல்லாம் நல்ல விஷயம், எல்லாமே எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். அந்த வகையில பாபாஜிக்கு நன்றி சொல்லி உங்களுக்கும் நன்றி சொல்லி இன்னும் போக போக நிறைய விஷயங்களை இந்த மாதிரி பேசி குடும்பத்தில உள்ள பிரச்சனைகளை அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்களே சரிப்படுத்திட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அது இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி வேற ஐடியா கொடுக்கறத விட இந்த மாதிரி சத்சங்கத்துல பேசி ஒரு தெளிவான ஒரு விஷயத்த கொண்டு போய் அதை குடும்பத்துல வச்சு பார்க்கக்குள்ள நம்ம பிரச்சனையை நம்மளே தீர்த்துக்கலாம். இந்த வகையில நல்ல சத்சங்கம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் நன்றாக சுருக்கி விளக்கத்துடன் மேலதிக விளக்கத்துடன் கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த அச்சையிலும் பாபாஜிக்குரியதே. ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கண்டோம் பாபாஜியின் உதவியுடன். நன்றி கார்த்திகேயன் ஐயா. அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்போது